ஓகே, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க விரும்புகிற பாடலை வந்து நாங்க கண்டிப்பா நிகழ்ச்சியின் வழியாக தரோம். சரியா?
சுட்டரிக்கும் தீச்சுவாலையாய் நீங்கள் விரும்பும் பாடல்களை உடனுக்குடன் கேட்டு மகிழ, இது உங்கள் தோழன் ஆர்ஜே ஷிஃபா. இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள். வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு 9 வைத்தியர்கள் புதிதாக நியமனம். ஹம்மாதொட்டை துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாம் அகற்றப்படாத அரசாங்கத்தின் அறிவிப்பு. கொழும்பு பல்கலைக்கழகம் பாகிஸ்தான் பொருளாதார நிறுவனத்துக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 1 மில்லியன் பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னரே நான் பெற்றுக் கொள்வேன் ஹரின் பெர்னாண்டோ. மரண சடங்குகளை நடாத்துவோருக்கான முக்கிய அறிவித்தல் அரசாங்கத்தின் புதிய கட்டுப்பாடு. பேருந்து கால்வாய்க்குள் கவிழ்ந்ததில் 32 பேர் பலி. இந்தியாவின் சம்பவம். வனுவாட்டு குடியரசுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இந்தியாவின் சுழலில் சிக்கி மண்டியிட்டது இங்கிலாந்து. கொரோனாவினால் பின்போடப்பட்ட தேசிய பேட்மிண்டன் வல்லவர் போட்டி இன்று முதல் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
வவுனியா பொது வைத்தியசாலைக்கு 9 வைத்தியர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் காண்டீபன் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சினால் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை உட்பட பிரதேச வைத்தியசாலைகளுக்கு 11 வைத்திய உத்தியோகர்கள் நேற்றைய முன்தினம் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனத்தில் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு 9 வைத்தியர்களும், செட்டிக்குளம் மற்றும் நெடுங்கிணி பிரதேச வைத்தியசாலைகளுக்கு தலா 1 வைத்தியர் அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு மகப்பேறு, இரத்த வங்கி உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 9 வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டதுடன் அவர்களில் 8 பேர் நேற்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றதுடன் ஒருவர் எதிர்வரும் நாட்களில் பொறுப்பேற்பார் என்று வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் காண்டிபன் தெரிவித்துள்ளார். ஹம்மதுட்டை துறைமுக பாதுகாப்பு முழுமையாக இலங்கை கடற்படையினர் வசமே காணப்படுகிறது. எனவே அங்குள்ள கடற்படை முகாமை நீக்குவதற்கான எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கம்மன்வில தெரிவித்திருந்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்திருந்த அவர் மேலும் கூறுகையில், ஹம்மதுட்டை துறைமுகத்தில் இலங்கை கடற்படை முகாமை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே, எமது அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் இது தொடர்பில் சீனாவுடன் நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தைகளில் ஹம்மதுட்டை துறைமுகத்தின் பாதுகாப்பு முழுமையாக இலங்கை கடற்படையினர் வசம் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே அங்குள்ள கடற்படை முகாமை அகற்றுதல் தொடர்பான எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூர் பொருளாதார நிறுவனத்துக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. இருதரப்புக்கு பயன்கள் கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தத்தில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஆராய்ச்சி பொருட்கள் வெளியீடுகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் செய்தல், இரு நிறுவனங்களுக்கும் கூட்டாக மற்றும் தனிப்பட்ட ஆய்வு கருத்திட்டங்களை ஊக்குவித்தல், திறன்கள் மற்றும் இயலுமானவரை கூடிய மாணவர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூர் பொருளாதார நிறுவனம் என்பன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கல்வியலாளர் குழு ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் வெளிவிவகார அமைச்சு மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உடன்பாடும் கிடைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுவதற்கான கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடுளாவிய இறுதியில் குறைந்தபட்சம் சுமார் 1 மில்லியன் பேருக்கு COVID-19 தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டதன் பின்னரே நான் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். நாடளாவிய இறுதியில் தற்போது COVID-19 தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே ஹரின் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பதிவில் COVID-19 தடுப்பூசியை இப்போது பெற்றுக் கொள்வதில்லை என தீர்மானித்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கும் ஹரின், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்னிலையில் நின்று போராடும் ஊழியர்கள் மற்றும் இலக்குவில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய தரப்பினருக்கே முதலில் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் நாடளாவிய இறுதியில் குறைந்தபட்சம் சுமார் 1 மில்லியன் பொதுமக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் பின்னரே நான் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரண சடங்குகளை நடத்துவோர் 24 மணித்தியாலத்துக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறைவு செய்ய வேண்டும் என புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணித்தியாலத்துக்குள் அனைத்து இறுதி அஞ்சலி நடவடிக்கைகளும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட புதிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன தெரிவித்துள்ளார். மரண வீடுகளில் கலந்து கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான தீர்மானத்தை தாம் எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன கூறியிருந்தார். அத்துடன் 24 மணித்தியாலங்களுள் அஞ்சலி நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திருமண நிகழ்வுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளையும் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் 150 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை 50 குறைக்க மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான அறிவிப்பதற்கான அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர கேளிக்கை விடுதல் தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அதற்கான தீர்மானங்கள் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன மேலும் தெரிவித்துள்ளார்.
உலக செய்திகள்.
இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வந்துள்ளதாவது, மத்திய பிரதேச மாநிலத்தில் சிதி என்ற இடத்திலிருந்து சாட்னா என்ற இடத்துக்கு 54 பயணிகளுடன் பேருந்து ஒன்று சென்றுள்ளது. இந்த பேருந்து பாட்னா கிராமம் அருகே சென்றபோது அங்குள்ள கால்வாய் ஒன்றில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துள்ளது. காலை வேளையில் இடம்பெற்ற இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதுவரை 32 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தன. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என இந்திய மத்திய பிரதேச மாநில முதல் மந்திரி அறிவித்துள்ளார். வனுவாட்டு குடியரசின் கடற்பகுதியில் 6.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று மீண்டும் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு நேரப்படி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12 மணி அளவிலேயே வனுவாட்டுவின் தலைநகர் போர்ட்விலாவுக்கு மேற்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. வனுவாட்டுவில் முன்னதாக 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 வாரத்துக்கு பின்னர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. வனுவாட்டு குடியரசு என்பது பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஒசியானா பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். மேலும் பல முக்கிய செய்திகள்
சென்னையில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 317 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்ற நிலையில் மைதான பிட்ச் பற்றிய இங்கிலாந்து வீரர்கள் விமர்சனத்தை இந்திய அணி கேப்டன் விராட் கோலி நிராகரித்துள்ளார். ஆனால் தங்களுடைய வெற்றிக்கு பிட்ச் காரணம் என்று கூற முடியாது என்று தெரிவித்துள்ள இந்திய அணி கேப்டன் விராட் கோலி, ஆடுக்களத்தில் நிலவிய சூழலை தங்களுக்கு சாதகமாக அர்ப்பணிப்புடன் இந்திய வீரர்கள் பயன்படுத்திக் கொண்டதே வெற்றிக்கு காரணம் என்று பதிலளித்துள்ளார். முன்னதாக இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட், இந்தியாவுக்கே இந்த வெற்றி கிடைக்க வேண்டும், எல்லா களத்திலும் அவர்கள் தோற்கடிக்கிறார்கள், எங்களுக்கும் சில படிப்பினைகள் கிடைத்துள்ளது, இப்போது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமமாக இருக்கிறது, முதல் நாளிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார். எகிப்தில் உள்ள அகழ்வாராய்ச்சியாளர்கள் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான மதுபான வடிப்பாளியை கண்டறிந்துள்ளனர். இது கிட்டத்தட்ட உலகின் பழமையான பீர்ரக மதுபான வடிப்பாளியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எகிப்து மற்றும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களின் கூட்டுக்குழு எகிப்தின் அபேடாஸில் இருக்கும் இந்த பழமையான மதுபான வடிப்பாளியை கண்டுபிடித்தார்கள். இந்த அபேடாஸ் எனுமிடம் பாலைவனத்தில் இறந்தவர்களை புதைக்கும் இடமாகும். பீரை தயாரிக்க தானியங்கள் மற்றும் நீர் கலந்த கலவையை பயன்படுத்தினார்கள். அந்த கலவையை சூடுபடுத்த பயன்படுத்த கருதப்படும் சுமார் 40 பாத்திர பண்டங்களை கொண்ட பல அலகுகளை இந்த கூட்டுக்குழு கண்டுபிடித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹோப் விண்கலம் முதன் முறையாக செவ்வாய் கிரகத்தின் புகைப்படத்தை அனுப்பியுள்ளது. செவ்வாய் கிரகத்தை சுற்றியுள்ள சுற்று வட்ட பாதையை அந்த விண்கலம் செவ்வாய்க்கிழமையன்று சென்றடைந்தது. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலம் அனுப்பிய முதல் அரபு நாடு என்ற சிறப்பை ஐக்கிய அரபு அமீரகம் பெறுகிறது. இந்த முதல் புகைப்படத்திற்கு பிறகு பல புகைப்படங்களை அனுப்ப உள்ளது அந்த விண்கலம். செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மற்றும் கால்நிலை அமைப்புகளை அறிந்து கொள்ளும் தூரத்தில் தான் இது செலுத்தப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 317 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜோ ரூட் தலைமையிலான இங்கிலாந்து அணியானது தற்சமயம் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியானது 227 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் தொடரின் இரண்டாவது போட்டி சென்னை சேம்பாக்கம் மைதானத்தில் கடந்த 13 தேதி ஆரம்பமானது. போட்டியில் 4 சுழற்சிகள் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இந்திய அணியானது தனது முதல் இன்னிங்ஸுக்காக 329 ஓட்டங்களை குவித்துள்ளது. இந்த இன்னிங்ஸை ரோஹித் சர்மா அதிகப்படியாக 161 ஓட்டங்களை குவித்திருந்தார். அதன் பின்னர் பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்த ஆடிய இங்கிலாந்து அணியானது 134 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 195 ஓட்ட முன்னிலையுடன் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வினின் சத உதவியுடன் 286 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. ஆனால் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு 482 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 482 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாட ஆரம்பித்த இங்கிலாந்து நேற்றைய முன்தினம் 3 நாள் ஆட்டத்தின் முடிவில் வெறும் 19 ஓவர்கள் மாத்திரமே எதிர்கொண்டு 3 விக்கெட்டுகளை இழந்து 53 ஓட்டங்களை பெற 3 நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் 4 நாள் ஆட்டம் நேற்று ஆரம்பிக்க இங்கிலாந்து அணி வீரர்களின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தது. இதனால் இறுதியாக 54.2 ஓவர்கள் மாத்திரமே எதிர்கொண்டு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 164 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 317 ஓட்டங்களினால் தோல்வியை இங்கிலாந்து தழுவியிருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி சார்பில் மொய்னலி மாத்திரம் அதிகப்படியாக 43 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் அஸ்கர் பட்டேல் 5 விக்கெட்டுகளையும், அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இதனால் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த தேசிய பேட்மிண்டன் வல்லவர் போட்டி 2020 கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பிற்போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த போட்டியானது இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சின் அனுமதியுடன் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி எதிர்வரும் 21 தேதி வரை நடாத்தப்படவுள்ள இந்த போட்டியானது கொழும்பு பேட்மிண்டன் சங்க அரங்கு, வர்த்தக சேவை பேட்மிண்டன் சங்க பேட்மிண்டன் அரங்கு மற்றும் கொழும்பு ஒட்டஸ் விளையாட்டுக் கழக பேட்மிண்டன் அரங்கு ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டித் தொடரில் 800 வீர வீராங்கனைகள் பங்கேற்றப்படவுள்ளதுடன் ஆண்கள் பிரிவில் நடப்பு பேட்மிண்டன் சாம்பியனான நிலுகா கருணாரட்ன மற்றும் பெண்கள் பிரிவில் நடப்பு பேட்மிண்டன் சாம்பியனான தில்மி டயஸ் உள்ளிட்ட நாட்டின் முன்னணி வீர வீராங்கனைகள் பலரும் போட்டியிட உள்ளனர். இந்த போட்டித் தொடரில் ஆண் பெண் இருபாலாரிலும் தனிநபர் திறந்த போட்டி மற்றும் இரட்டையர் போட்டிகளுடன் 15 வயதின் கீழ், 17 வயதின் கீழ், 19 வயதின் கீழ் பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாரிலும் தனிநபர் மற்றும் இரட்டையர் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது. இவற்றை தவிரவும் 35 வயதின் கீழ் தனிநபர், 40 வயதின் கீழ் தனிநபர், 45 வயதின் கீழ் தனிநபர் மற்றும் 50 வயதின் கீழ் பிரிவுகளின் ஆண் பெண் இருபாலாருக்குமான தனிநபர் போட்டிகளும், 55 வயதின் கீழ் ஆண்களுக்கான தனிநபர் போட்டி, 60 வயதின் கீழ் தனிநபர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளும், 65 வயதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்கும் இரட்டையர் போட்டிகளும் நடாத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
இணைய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா கேளு.
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள். அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
ஜோடி குரலின்றி இசையோடு கவி பாடும் கவிதை தலைவன் ஆர்ஜே ஷிஃபான் மீண்டும் மீண்டும் உங்கள் காதோரம் கதை பேச வானலையில் வானலையில்.
வானலைகளில் புத்தம் புதிய துள்ளிசை பாடல்களோடு உங்கள் ஆர்ஜே ஷிஃபான். உங்கள் ஆர்ஜே ஷிஃபான்.
நேயர்களே, ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம் உறவுகளே, இது சிறப்பான திரைப்படத்தினுடைய பாடல்களை சுமந்து வரும் ஒருபட பாடல். இன்றைய தினம் ஒருபட பாடலாக ஒரு திரைப்படத்திலிருந்து முழுமையான பாடல்களை தொகுத்து வழங்க கலையகத்தில் உங்களோடு உங்கள் அன்பின் தோழன் ஆர் ஜி ஷிஃபான் இன்றைய தினமும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்ற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முதலில் இன்றைய தினம் பிறந்தநாள் காணுகின்றார் நடிகர் சிவகார்த்திகேயன். சின்ன திரையில் தோன்றி தற்போது வந்து பல்வேறு மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நடிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகராக இருக்கும் சிவகார்த்திகேயன் இன்றைய தினம் தனது பிறந்த நாளை காணுகிறார். அவருக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய பிறந்த நாளையை முன்னிட்டு அவருடைய சூப்பர்ஹிட் திரைப்படங்களில் ஒன்றான எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒருபட பாடலாக தொகுத்து வழங்க இப்போது தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக வருகிறது முதல் பாடல். இந்த பாடலை தனுஷ் அனிருத் சேர்ந்து பாடுகின்றாங்க. சூப்பரான முதல் பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து.
Don't give a heck about the wish. Don't give a நெஞ்சுக்குள் வச்சிருக்க நாம் வரமா கூடாத எண்ணங்கள் கூடுதம்மா தாங்காது என் கூடமா பட்டாலும் கட்டாலும் கேட்காதம்மா என் நேரமா
ஒரு பட பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் காணுகின்ற நடிகர் சிவகார்த்திகேயனுடைய சூப்பரான திரைப்படங்களில் ஒன்றான இந்த எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாடல். நம்முடைய அன்பான உறவு மனோகரன் மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறார். வணக்கம் ஷிஃபான் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சூப்பரா இருக்கிறேன். ரைட், எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறேன். நீங்க போஸ்டர் போட்ட நேரத்தில் இருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிகள். எனவே இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படத்தை 3 முறை நான் வந்து திரையரங்குகளிலே நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிகள். அதே தொடர்ந்து என்னுடைய கையெழுத்து தொலைபேசியிலும் கூட இந்த திரைப்படம் வந்து ஒரு 10-15 தடவை என்னுடைய பயணங்களில் பார்த்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிகள், சூப்பரான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சிவகார்த்திகேயன் ரசிகர்களில் நானும் ஒருவன் அப்படின்றத சொல்லிருங்க ஷிஃபான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிகள். தொடர்ச்சியாக நீங்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர் அப்படின்றத நாங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ரைட், நிகழ்ச்சியில் வருகிறது மற்றும் ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் பேச காத்திருக்கிறோம். இந்த பாடல் வந்து அனிருத் பாடுகின்றாரு, பூமி என்ன சுத்துது அப்படின்ற பாடல். நிகழ்ச்சியில் 2வது பாடலாக
ஒரு பட பாடல்.
பூமனெஞ்சு கத்துதே, ஏ முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது. டேமேஜான பீசு நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது. சீரோ இப்போ நூறானது, அடநூறானது. ஜ
வாழ்க்கையானது, ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது, வாழ்க்கையானது, ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது. எங்கேயோ போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், எங்க கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலயே தீரும். கையகட்டி நிற்குதே,
எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பட பாடலாக இன்றைய தினம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது தேன் தமிழோ செயல். இப்போ இந்த திரைப்படம் பற்றியான சில விடயங்கள் சொல்ல போகின்றோம். 1968 வெளிவந்த திரைப்படம் வந்து பற்றிய அறிய வந்து எதிர்நீச்சல் திரைப்படம் வந்து 1968 திரைப்படம் வந்து மறு உருவாக்கமாக இந்த திரைப்படமாக வெளியிடப்பட்டிருந்தது 2013 எதிர்நீச்சல் அப்படின்ற திரைப்படம் வந்து 1968 வெளிவந்த ஒரு சுபஹிட்டான ஒரு திரைப்படம். இதே திரைப்படத்தினுடைய மறு உருவாக்கம் புதிய வடிவம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த திரைப்படம் வெளியிட காத்திருந்தார்கள். ஆனால் இந்த திரைப்படம் வேறு வேறு வழிகளுக்கு இந்த பாடல் திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது. கடந்த 1968 திரைப்படமாக எதிர்நீச்சல் திரைப்படம் வந்து ஒரு நல்லதொரு கதையை கொண்டு வந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த திரைப்படம் பற்றி சொல்வதற்கான நேரம் போதாத காரணத்தினாலும் முக்கியமாக எதிர்நீச்சல் வந்து பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய 1968 வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். இதில் வந்து நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், ஜெயந்தி, சௌகர், ஜானகி, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் என் எச் லட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் தான் நல்லதொரு வரவேற்பு பெற்றது 1968. அதனைத் தொடர்ந்து 2013 வெளிவந்த ஒரு நகைச்சுவை தமிழ் திரைப்படமாக வெற்றிமாறனின் உதவி இயக்குநராக இருந்த துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார். சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா ஆகியோர் வந்து முன்னணி பாத்திரங்களில் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இருந்துதான் இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் வரப்போகிறது. இது நிகழ்ச்சியில் வருகிறது 3rd பாடல். இந்த பாடலை யார் பாடுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அனிருத் பாடுகின்றாரு யோ யோ ஹானி சிங்கோடு சேர்ந்து. கேட்டு பார்க்கலாம்.
I'm இணைய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை.
சும்மா
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
வெளிச்சப்பூவே வா, ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வா.
Yeah.
கண்டாய் கை கால்கள் முளைத்து ஹைகூவே
ஜவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஹைகூவும்
கூடும் விழாக்கள் நாள் தோறும்
தெரியாத வண்ணம் புறாக்கள் தோல் சேரும்
ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒருபட பாடல். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் இருந்து ஒருபட பாடலாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தேன் தமிழ் இசை வழியாக. இப்போ நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் அன்பான உறவுகள். யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பரமானந்தன் வசீகரன், ஹாய் அனைவருக்கும் இனிய அன்பான மதிய வணக்கம். அப்பா சதாசிவம், அம்மா ராஜலட்சுமி, அக்கா கோகிலா மற்றும் இதரணி ஆகியோர்களுக்காக என்னையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். எஸ் பரமானந்தன் கிளபட்டன் பிரிவு ஹட்டன் இருந்து நிகழ்ச்சிகள் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கங்கள். லோகநாதன் வந்திருக்கிறார். மதிய வணக்கம் சொல்வது இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து மதுரை லோகநாதன். பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிகள். மற்றும் நம்முடைய அன்பான உறவு மனோகரன் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு, மலேசியாவில் இருந்து தன்னுடைய விருப்பமான பாடல்களில் ஒன்று, மிக முக்கியமான பாடல்கள் ஒன்று, இந்த லோக்கல் பாய்ஸ் பாடலை எப்போ ஒளிபரப்புவீங்க, தயாரா இருக்கிறேன், காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப வித்தியாசமான பதிவுகள் பதிவு செய்கிறீர்கள். வாட்ஸ்அப், வைபர் மற்றும் ஐஎம்ஓ வழியாக கூட இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ இலக்கமானது 0947745549 எனும் வழியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இப்போ முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்தெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். முக்கியமாக கொழும்பிலிருந்து நிகழ்ச்சி ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், வணக்கம். உங்களுக்கும் மகரகவையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருவதாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஒரு உறவு சிங்கப்பூரிலிருந்தும் மற்றும் இந்திய குட்டாய பகுதியிலிருந்தும் டியூட்டி பட்டாலா மற்றும்
ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும் ஒரு பட பாடல்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல். இன்று ஒரு திரைப்படத்தில் இருந்து அனைத்து பாடல்களும் ஒளிபரப்பாகின்றது.
சரி, நிகழ்ச்சியில் உங்களுக்கான இறுதி பாடல் வரப்போகிறது. எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து இறுதி பாடலாக நாங்கள் வழங்கப் போவது. மனோகரன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த பாடல். இப்போ இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான விடயங்கள் பற்றி சொல்ல வேண்டும். துரை செந்தில்குமாரின் இயக்கத்தில் தனுஷ் தயாரித்து துரை செந்தில்குமாரினுடைய கதையில் வந்து அவருடைய திரைக்கதையாக வழங்கப்பட்டிருந்த ஒரு திரைப்படம் அனிருத் ரவிச்சந்திரன். இந்த திரைப்படத்துக்கு முழுமையான இசையை வழங்கியிருந்தார். சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா ஆகியோரின் நடிகர் நடிப்பில் சூப்பரான ஒரு திரைப்படம். ஒளிப்பதிவாக வேல்ராஜ் ஒளிப்பதிவு வழங்கியிருந்தார். படத்தொகுப்பு வந்து நூறு மற்றும் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிடுவது உங்கள் அன்பின் தோழனார் ஜெஷிஃபான். வணக்கம் நேர்களே.
எனக்கு தேவையே இல்ல, பத்து நாளா சர கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒண்ணும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, பத்து நாளா சர கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒண்ணும் இல்ல.
கேட்டது பாடல். இன்றைய ஒரு பட பாடலாக ஒரு திரைப்படத்தில் இருந்து அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது.
தேன் தமிழ் ஓசையின் இணையதளம் உங்களின் இதய இசைத்தளம். இதய இசைத்தளம்.
I'm not afraid. பங்காரோ பந்த நாள் சுகம் அதை நினைக்கையில் ரத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏது அவள் அறியவில்லை என்ன இருந்த போதும் அவள் எனதில்லை மறந்து போயின் மன
மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான்